இரக்கமும் பணிவும் பரிவும் கொண்டு நம்முடைய இதயத்தில் நம்முடைய சுமைகளை பாரங்களை அவன் நீக்கி ஒரு நியாயமான உள்ளத்துடன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். என்னுடைய இருதயத்தில் ஒரு துன்பம் இருக்கிறதென்றால் அதனை என் இறைவன் அனுமதித்ததால் என்னுடைய துன்பங்கள் இருக்கின்றனவே தவிர என்னுடைய இறைவன் அனுமதிக்காத ஒன்று என்னிடம் துன்பமாக இல்லை. என்னிடம் ஒரு சுகம் இருக்கிறது என்றால் அது என் இறைவன் எனக்கு அனுமதித்ததால் கிடைத்திருக்கக்கூடிய அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுகமாக இருக்கிறது. நாம் துன்பத்திற்கும் சுகத்திற்கும் இடையே நம்முடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். துன்பமான சூழ்நிலைகள் வேண்டாம் என்று நாம் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். சூழ்நிலைகளே வேண்டாம் என்று நான் விரும்புகின்றேன். சூழ்நிலைகள் இல்லாமல் எனக்கு துன்பம் கிடையாது. சூழ்நிலைகள் இல்லாமல் எனக்கு ஒரு சுகம் இல்லை. அப்படியானால் சூழ்நிலைகள் எனக்காக உருவாக்கம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. நன்மையான சூழல்களில் நான் வாழ இருக்கின்றேன், வாழ விரும்புகின்றேன். இந்த விருப்பம் நம்முடைய இதயத்தில் இறைவன் அமைத்திருக்கும் பொழுது அதனை நாம் கவனத்தோடு ஏற்றுக்கொள்கின்றோமா என்பதுதான். சூழ்நிலைகளை நாம் உருவாக்குகின்றோமா அல்லது அது தானே உருவாகின்றதா? அது தானே உருவாகவில்லை, நாம் அந்த சூழ்நிலையை உருவாக்கவில்லை, இறைவன் நமக்காக அந்த சூழ்நிலையை உருவாக்குகின்றான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே. ஒரே சூழ்நிலை ஒருவருக்கு சுகமாக இருக்கின்றது, இன்னொருவருக்கு கஷ்டமாக இருக்கின்றது. சுகமான சூழ்நிலையில் நம்மை அவன் வாழ வைக்க வேண்டும். அந்த சூழ்நிலையை அவன் உருவாக்குகின்றான். அந்த சூழ்நிலை இயற்கையிலிருந்து ஆரம்பித்து வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அந்த சூழ்நிலைகள் நமக்காக மாற்றம் செய்யப்பட்டு அந்த சூழ்நிலையில் வாழக்கூடிய அவ்வளவு உயிரினங்களும் அதனது தன்மையில் நமக்கு சாதகமான முறையில் அவை இயங்க வேண்டும். மனிதர்களும் ஒருவருக்கொருவர் சாதகமான சுமூகமான சமாதானமான வழியில் அவர்களும் இயங்க வேண்டும். இது சூழ்நிலை. இவ்வளவும் நேர் மாற்றமாக வானங்களும் எனக்காக இறங்கவில்லை, பூமியும் எனக்காக திறக்கவில்லை, உயிரினங்களும் எனக்கு விரோதமாக இருக்கின்றது, இன்னும் என்னுடைய உணவின் ஆதாரங்களும் அவ்வளவாக நிரப்பமாக இல்லை, அதனுடைய உயிரோட்டமும் குறைந்திருக்கின்றது, அவற்றினுடைய காய்ந்து சருகுகளாகிவிட்ட பதம் என்ற அடிப்படையில் கனியாத எந்த உயிர் சக்தும் முழுமை பெறாத நிலையில் என்னுடைய உணவு வகைகளும் அமைகின்றிருக்கின்றன. இதனால் எனக்கு துன்பங்கள் நிகழ இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். சூழ்நிலைகள் அவ்வளவாக சரியாக இல்லை. எந்த ஒரு பழமும் இனிக்கவில்லை, பிடிக்கிறது. எந்த ஒரு பயிரும் சரி, காய்களும் சரி, அவற்றில் உயிரோட்டமில்லை, உயிர் சத்து இல்லை. அது என்னுடைய ஜீரணத்திற்கு ஒவ்வாததாக இருக்கின்றது. காரணம், விஷத்தன்மை அதிகமாகிவிட்டதன் காரணமாக. அந்த விஷத்தன்மையை ஏற்படுத்தியது மனிதனுடைய அறிவு. முதலாவதாக அந்த பயிர் நிலத்தில் குப்பைகளையும் அசிங்கங்களையும் அசுத்தங்களையும் கொட்டி அதனுடைய சாரத்திலிருந்து விளையக்கூடியதை என்னுடைய அறிவு என்று கூறினேன். வளமான மண் வேண்டும், விஷத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய மண் கூடாது. நாம் இறைவு நமக்கு அறிவிக்கின்றான். ஆனால் குப்பைகளையும் சாக்கடைகளையும் மரங்களையும் சிறுநீரையும் அதில் கொட்டி இன்னும் விஷத்தன்மையுள்ள இரசாயனங்களையும் அதில் சேர்த்து நாங்கள் அறிவு படைத்தவர்கள். இதன் காரணமாக நல்ல பயிர்கள் விளைகின்றன என்று மனிதர்கள் பெருமை கொள்கின்றார்கள். நான் இப்போ ஒரு கட்டுக்கோப்பான உடம்போடு இருக்கிறேன். நல்லா பெருகி வளர்ந்து பூதாகரமாயிட்டால் அதுக்கு பேர் வளர்ச்சி நர்த்தமா நோய் நர்த்தமா? 90 கிலோ எடையுள்ள ஒரு மனிதர் வந்து 190-200 கிலோ ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது நல்ல வளர்ச்சி அல்லது அது வியாதி, அது உடலுக்கு உகந்ததில்லை என்பதை நாம் அறிய வேண்டுமா? அவ்விதமாகவே இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி, ஒரு பழம், இவ்வளவு பூதாகரமாக வளர்த்துவிட்டு என் அறிவை கொண்டு நான் இதனை இவ்வளவு விஸ்தீர்ணமாக ஆக்கிவிட்டேன், இவ்வளவு பெரிதாக வளர்த்துவிட்டேன் என்று கூறக்கூடிய நாம் ஏன் அதனை இது கேடானது, இது வியாதி பிடித்த படம், இது உண்மையை கொண்டு நமக்கு நன்மையை தராது, அதனுடைய ஜீரணம் நமக்கு ஆகாது என்று ஏன் தெரியவில்லை. பசிக்க உணவு என்று தெரிந்த பிறகு அந்த பசிக்காக நான் உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது வயிற்றுக்கு ஜீரணமாகவில்லை, அப்படியானால் உணவில் உள்ள கேடு. அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்திருக்கின்றான். உங்களுக்கு ஒரே பயிர், ஒரே தானியம், ஒரே காய்கறி போன்று உங்களுக்கு தோன்றுகிறது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை உங்களுக்கு ஆகாது என்பதை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். ஒரு முறை சாப்பிடும் பொழுது அது எனக்கு சுகமாக இல்லை, என் வயிற்றுக்கு அது நன்மையாய் கொடுக்கக்கூடியதாக இல்லை, பிறகு அதிலிருந்து விளையக்கூடிய சுகங்கள் எனக்கு சோர்வைத்தான் கொடுக்கின்றது, எனக்கு உற்சாகத்தையோ என் சிந்தனை திறனையோ அது அதிகப்படுத்தவில்லை, மாறாக எனக்கு களைப்பை ஏற்படுத்துகின்றது, எனக்கு நோய்களை அது உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்று அறியும் பொழுது நாம் இறைவனுக்கு பயந்தவர்களாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு உணவானது என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது, வாழ்வழித்துக் கொண்டிருக்கின்றது, உயிரோட்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உயிரோட்டம் நிலைபெற வேண்டும், நிலை பெற்று வளர வேண்டும். அந்த உயிரோட்டம் எனக்கு படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கின்றது. உணவில் நம்முடைய உயிரோட்டம் இருக்கின்றது. அந்த உயிரோட்டம் முறையாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை அதில் இருக்கின்றது. அதில் எத்தகைய சோர்வும் எத்தகைய களைப்பும் தீண்டாது. என்னுடைய இயக்கங்களுக்கு அது போதுமானதாக இருக்க வேண்டும். என்னை இதுவரையில் காப்பாற்றிக் கொண்டிருப்பது உணவும் தண்ணீரும் காற்றும். இறைவன் படைத்திருக்கக்கூடிய என் வாழ்வன் ஆதாரமாக நாம் இவற்றை கொண்டிருக்கின்றோம். அந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நோய்கள் உருவாகும். நோய்வாய்ப்பட்ட உணவை நாம் உட்கொள்கின்றோம், தூய்மையான உணவை உட்கொள்ளவில்லை. எப்போ காலரா வரும், வாந்தி வரும், வேதி வரும் சொன்னால் உணவின் தூய்மை தண்ணீரின் தூய்மையும் கெட்டுவிட்டால், எப்பொழுது உங்களுக்கு ஃப்ளூ காய்ச்சல் ஜலங்கள் வரும் என்றால் உங்களுடைய காற்றின் உயிரோட்டம் குறைந்து காற்று மாசு திறமைப்பட்டுவிட்டால், இப்படி உங்களுடைய வாழ்வாதாரங்களினுடைய தூய்மையான சூழலை இறைவன் உருவாக்க வேண்டும். நீங்கள் அதனை உருவாக்குவார்கள் இல்லை. காற்று இருக்கின்றது, காற்றில் உள்ள நச்சுத்தன்மை என்ன? உணவு இருக்கின்றது, அதில் இருக்கக்கூடிய கேடுகள் என்ன? தண்ணீர், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இறைவன் அறிவான், நாம் அறிய மாட்டோம். அவற்றை உட்கொண்ட பிறகு நமக்கு தெரிகின்றது, இது என்னுடைய உயிரோட்டத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இல்லை. நான் வாழ்வின் ஆதாரங்களாக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உணவிலும் தண்ணீரிலும் காற்றிலும் இருக்கக்கூடிய கேடுகளை அறியாமல் இருக்கின்றேன், இப்பொழுது எனக்கு பயம் வர வேண்டும். மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள், பெரும் வியாதிகளில் ஆகியிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்களை வாழ வைக்கக்கூடிய உணவில் உள்ள கேடு, அவர்களுடைய நச்சுத்தன்மையாக உடலுக்குள் அது ஊடுருவி உங்களுடைய உடல் உறுப்புகளை அவை பாதித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த விஷத்தன்மையை உங்களுடைய தண்ணீரிலிருந்தும் உங்களுடைய காற்றிலிருந்தும் உணவிலிருந்தும் நீக்காத வரையில் உங்களுக்கு உயிரோட்டம் குறையும், வியாதிகள் உருவாகும். பின்னர் அந்த வியாதிகளிலிருந்து நீங்கள் முழுமையாக குணம் பெற வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான். அவன் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறான், நீங்கள் குணமடையுங்கள் என்று, குணம் பெறுங்கள் என்று. குணம் என்பது உங்களுடைய உணர்வின் அடிப்படையில் நீங்கள் கொள்ளக்கூடிய மறைவான மாபெரும் ஆற்றலா, அல்லது குணம் என்பது பார்க்கக்கூடிய பொருளா? நீங்கள் குணமடைய வேண்டும் என்பது ஒரு ஆற்றல், நன்மையான ஒரு ஆற்றல், உங்களுடைய விளைச்சல்களுக்கான ஒரு ஆற்றல். நீங்கள் குணமடைய வேண்டும். இந்த குணம் என்பது மாபெரும் இறை ஆற்றலாக இருக்கின்றது. அதில் நல்ல குணம் கெட்ட குணம் இல்லை, குணம் நீங்கள் பெற வேண்டியது அவசியம். பெறுதல் என்பது இறைவனிடமிருந்து நாம் பெறக்கூடிய மாபெரும் ஆற்றல். அந்த ஆற்றல் உங்களை குணங்களாக இருக்கின்றன. நான் சாப்பிடும் பொழுதும் சுவாசிக்கும் பொழுதும் நீர் அருந்து பொழுதும் என்னுடைய குணங்கள் பெருக வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் நான் அவற்றை உபயோகிக்க வேண்டும், பிரயோகிக்க வேண்டும். அவற்றை எனக்கு ஆகுமானதாக நான் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எனக்கு ஆகுமானதல்ல என்ற அளவுக்கு எப்பொழுது ஆக்கப்படுகிறது என்றால், நீண்ட காலங்கள் நான் என்னுடைய இறைவன் அனுமதித்திருக்கிற சுகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அவனை மறந்து குணங்களை இழந்து குணக்கேடுகளில் ஆகும் பொழுது ஒவ்வொன்றும் எனக்கு விஷங்களாக மாறுகின்றன. என்னுடைய விஷத்தன்மை எனக்கு உருவாகும் பொழுது என்னை சுற்றியிருக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த விஷத்தன்மை பரவி இருக்கின்றது என்பதையும் அறிய வேண்டும். அந்த விஷத்தன்மையுடைய எல்லைகளுக்குள் நான் எங்கு சென்றாலும் சரி அந்த விஷத்தன்மையை சூழ்ந்திருக்கின்றது. அதனுடைய எல்லைக்குள் நான் மையமாக இருக்கின்றேன். ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே வானங்களிலும் பூமியிலும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் பரவி நிற்கின்றன, பதியப்பட்டவையாக இருக்கின்றன. எனக்கு ஒரு காற்று என் மூச்சுக்காற்று இருக்குது என்றால் அந்த மூச்சுக்காற்று எனக்கே சோகமாக அமையக்கூடாது. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது காற்றின் மூலமாகத்தான் அந்த பேச்சானது உங்களுடைய உயிர் மூச்சாக உள்ளுக்குள் இறங்குகின்றது. சாதாரணமாக என்னுடைய காற்றை ஊதினால் அது மரணக்காற்று, கெட்ட காற்று. சத்தியத்தை கொண்டு பேசும் பொழுது அது எனக்கு ஒரு புது உயிரோட்டத்தை கொடுக்கின்றது. அந்த சுவாசம்தான் எனக்குள் இறங்குகின்றது. காற்று அதுவரையில் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறது. அதனை நீங்கள் காதுகளிலும் கேட்கின்றீர்கள், அதனை உயிர் மூச்சாக உணர்வும் செய்கின்றீர்கள். பார்க்கக்கூடியது அவ்வளவும் காதுகளில், பார்க்க முடியாது அவ்வளவும் உணர்வுகளில் உயிர் மூச்சாக இறங்குகின்றது. காற்று வார்த்தைகளை எடுத்து செல்கின்றது. அந்த காற்றானது உங்களுடைய சுவாசத்திற்கு உரியது. அந்த காற்றானது உங்களுடைய சப்தங்களை காதுகளை கொண்டு வருவதும் இந்த இரண்டும் காற்று. பிரதானமாக காற்றானது உயிர் மூச்சாக சுவாசங்களில் இறங்கும் பொழுது அது உணர்வாக மாறுகின்றது. ஒருவருடைய உயிர் மூச்சு வெளிவரும் பொழுது, உயிர் மூச்சு வெளிவரும் பொழுது நன்மையான சுகமான அந்த அனுபவங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றவர்களுக்கும் இது வேண்டுமே என்ற அந்த உணர்வு வரும் பொழுது அவ்வளவு பேருக்கும் இந்த உயிர் மூச்சு இறங்குகின்றது. சப்தங்களாக அல்ல, ஆற்றலாக. அந்த எண்ணத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கின்றது. அது இறைவனுடைய குண நலன்களிலிருந்து அந்த எண்ணங்கள் உங்களுக்காக நீங்கள் உருவாக்கி கொள்ளும் பொழுதும் தக்க வைத்துக் கொள்ளும் பொழுதும் வேண்டும் பொழுதும் விரும்பி அதன் பாதையில் நீங்கள் உங்களுடைய செலவுகளை உங்களுடைய வாழ்க்கையை செலவு செய்யும் பொழுதும் நிச்சயமாக இறைவன் நமக்காக பணிப்பது என்னவென்றால் நான் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய குணங்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அவை ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளவை. என்னுடைய குணங்களிலிருந்து நீங்கள் வாழும் முறையில் உயிரோட்டமுள்ள அந்த ஆற்றலை கொண்டு நீங்கள் விளங்குகின்றீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் உயிரோட்டமுள்ளதாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் அவ்வளவும் அழகானதும் படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதுமாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய உள்ளங்களின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளங்களில் இருப்பது கேடாக இருக்குமானால் என்னை சுற்றிலும் கெட்ட சூழ்நிலைகள் பரவி நிற்கின்றன. என்னுடைய குணநலன்களிலிருந்து நன்மையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் நன்மை விரும்பும் பொழுது அதனுடைய எல்லை பரவலானது. என்னுடைய எண்ணங்கள் எங்கு தெரிந்திருந்தாலும் சரி அங்கு அந்த எண்ணங்களுடைய சூழ்நிலை மாறியிருக்கும், மாற வேண்டும். இது இறைவனிடமிருந்துள்ள மாபெரும் அத்தாட்சி பொருந்திய நற்செய்தியாகும். இந்த எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகிட வேண்டாம். எண்ணங்கள் ஒட்டுமொத்தமாக எனக்காக உருவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இறைவன் அமைக்கின்றான். அது என்னுடைய அந்தரங்க அடிப்படையாக இருக்கக்கூடிய என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் இவை யாவும் இறைவனுடைய பண்புகளாக இருக்கின்றன. நீங்கள் உயிரோட்டம் அளிக்கப்பட வேண்டும். அந்த உயிரோட்டத்தில் சிதைவு ஏற்படக்கூடாது. அவிதமாக சிதைவு ஏற்பட்டுவிட்டால் என்னுடைய உடல் நலத்தில் பாதிப்புகளும் உடற்கூறுகளில் வியாதிகளும் தோன்றும். இவற்றிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வியாதிகள் இருக்கின்றன. அது மன வியாதி தவிர உடல் வியாதி இல்லை. மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், குண நலக்கேடுகள் எனக்குள் நான் நன்மையாக எதனை உட்கொள்கின்றேனோ பருகுகின்றேனோ அல்லது சுவாசிக்கின்றேனோ அவ்வளவும் கேடாக மாறுகின்றது. உணவானது இறுதியாக உயிரோட்டமுள்ள ஆற்றல் மிக்க உயிர் சக்தியாக மாற வேண்டும். அந்த உயிர் சக்தியாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலை என்னுடைய மனதில் இல்லை. காரணம், மற்றவர்களுக்கு நான் உயிரோட்டம் அளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யவும் இல்லை, ஒரு விஷயத்தை சொல்லவும் இல்லை, அதன் அளவில் நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் இல்லை. காரணம், எனக்குள் பெருமை என்ற குணம் இருக்கிறது. நான் மட்டும் என்ற அந்த குணம் இருக்கின்றது. நான் புகழப்பட வேண்டும் என்ற குணம் இருக்கின்றது. நான் எல்லாரையும் விட உயர்ந்தவனாக கருதப்பட வேண்டும். அந்த பெருமையும் அகம்பாவமும் என்னிடம் இருக்கும் பொழுது உங்களை விட உயர்ந்தவன் கூறுகிறான், நீங்கள் அனைவரும் என்னுடைய அடியார்களாக இருங்கள், எனக்கு அடிமைப்பட்டவர்களாக இருங்கள், என்னுடைய வாக்குகளை மீறாதவர்களாக இருங்கள். நான் ஒருவன் தான் உங்கள் அனைவரையும் படைப்பவனும் பாதுகாப்பவனும், உங்களுக்கு முன்பாக அகிலங்களை படைத்தவன் உங்களுக்கு உதவியாக இருக்கும்படியாக இவ்வளவு மாபெரும் படைப்பை உங்களுக்கு ஏற்புடைய சூழ்நிலையாக ஆற்றல் மிக்க ஒரு பேருதவியாக நான் அமைத்திருக்கும் பொழுது, அவ்வளவும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்குவதற்காக அவற்றை உங்களுக்கு கீழாக அமைத்து உங்களை அவற்றுக்கு மேலாக உயர்த்திய அந்த இறைவனுக்கு ஒவ்வொருவரும் அடிபணியுங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு மிகைத்து விடும்படியாக உங்களுடைய எண்ணங்களில் கொள்ளாதீர்கள். நீங்கள் பெருமை கொள்பவர்களாக இருந்தால் இறைவனுடைய இந்த படைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு அடிபணியாக ஒருபோதும். உங்களை சுற்றிலும் கேடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும், உங்களுக்கு எச்சரிக்கையாக, பின்னர் அது வந்து உங்களை அடையும். அந்த நேரத்தில் எந்த பேரமும் கிடையாது, அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. இதற்கு முன்பாகவே இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், என்னிடம் உங்களுடைய தேவைகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் நம்ப முடியவில்லை என்றால் இன்னும் கொஞ்சம் குறைந்ததாக உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், அதனை நம்ப முடியவில்லை என்றால் இன்னும் குறைந்ததாக, இல்லை பார்த்ததை மட்டும்தான் நம்ப முடியும். நம்பிக்கை என்பது பார்க்க முடியாதவற்றின் மீது, நான் இப்பொழுது பார்ப்பவற்றின் மீது தான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், மறைவானவற்றின் நம்பிக்கைகள் எனக்கு வழி இல்லை. உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நீங்கள் எதனை பார்க்கின்றீர்களோ நம்புகின்றீர்களோ இப்பொழுது அதில் என் பெயரை உபயோகப்படுத்துங்கள், உங்களுக்கான உயிரோட்டம் அதில் இருக்கின்றது. உயிரோட்டம் இல்லாத எந்த ஒன்றையும் நீங்கள் அனுபவிக்கவோ அடையவோ ஆசைப்பட வேண்டாம், அது ஏற்கனவே இறந்துவிட்ட செத்து அது அழுகிவிட்ட ஒரு நிலைக்கு ஒப்பானதாகும். உங்களுடைய உடல் நிலை நல்ல விதமாக அமைய வேண்டுமென்றால் உங்களுடைய மனநிலையை நீங்கள் முதலாவதாக கொள்ளுங்கள். அதில் உங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தமான தூய்மையை கொண்டதாக, ஒவ்வொரு காரியமும் எனக்காக விளங்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை விருப்பத்தை உங்களுடைய லட்சியமாக மேற்கொள்ளுங்கள். இது ஒன்றுதான் நான் என்னுடைய லட்சியமாக கருதுகின்றேன், மற்றவற்றை அலட்சியப்படுத்துகின்றேன். உலகத்தினுடைய பொருள்கள் அவ்வளவும், நாம் கண்டுபிடித்தது அவ்வளவும் உயிரோட்டம் இல்லாதது. இறைவன் உங்களுக்காக பார்வைக்கும் சரி படைத்திருப்பது உயிரோட்டம் உள்ளது, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு அறிவையும் கொடுத்தான், அதில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் உயிரோட்டம் இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டி, அது உங்களுக்கு ஆகாது பயபக்தியோடு நீங்கள் மேற்கொள்கிறனால் அதில் உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வருவான் இறைவன், அதனை கையாளும் முறையில் ஒரு உயிரோட்டத்தை கொண்டு வருவான், அந்த நல்லறிவு வேண்டும். அணுவை நான் கண்டுபிடித்திருக்கின்றேன் என்றால் அந்த அணுவை கொண்டு உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் எப்படி ஒரு நெருப்பை கொண்டு இந்த ஒரு பில்டிங்கையே பற்ற வைக்க முடியும், ஆனால் அதனை கட்டுப்படுத்தி உங்களுடைய சமையலுக்கு உபயோகப்படுத்த முடியும். அது வெடித்துவிட்டால் அது அந்த வீட்டையே சிதைத்துவிடும், வீட்டில் ஒரு நபர் உயிரோடு இருக்க முடியாது. அதனையும் அடக்கக்கூடிய அந்த நெருப்பையும் அடக்கக்கூடிய அந்த நல்லறிவை உங்களுக்கு கொடுத்ததன் காரணமாக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு பேருபகாரம் புரிந்திருக்கின்றான். அச்சத்தோடு நீங்கள் வாழும் காலமெல்லாம் நீங்கள் எந்த ஒரு பொருளை உபயோகித்தாலும் அதனுடைய கேடுகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய நல்லறிவையும் சேர்த்து கொடுப்பேன். உங்களுடைய எச்சரிக்கையையும் மீறி நீங்கள் அகம்பாவமாகவும் புறக்கணித்தவர்களாகவும் அலட்சிய போக்கையுடையவர்களால் ஒரு காலம் வரையில் உங்களை நான் அந்த சுகங்களில் அனுபவிக்க விட்டு இன்னமும் அதை பற்றி கவனக்குறைவாக இருக்கும் நிலையில் திருகூறாக உங்களை பிரிக்கக்கூடிய பேராபத்து உங்களை வந்து நிகழும். இந்த உலக விஷயங்களில் நீங்கள் பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று பணம் என்ற ஒன்று, அது உயிரோட்டம் இல்லாதது. அதனை நான் நாடி போகும் பொழுது நானும் உயிரோட்டத்தை அற்றுவிட்டேன், அதாவது என் குண நலன்களை நான் விட்டுவிட்டேன். பணம் என்ற ஒன்றை சம்பாதிப்பதற்காக, ஜடப்பொருளை சம்பாதிப்பதற்காக நீங்கள் அறிய வேண்டும். அந்த பணத்தில் நான் சம்பாதிக்கூடிய பணத்தில் நன்மைகள் விளங்க வேண்டும், உயிரோட்டம் விளங்க வேண்டும். அப்படியானால் இறைவனுடைய வாக்குகள் என்ன? இறைவனுடைய வாக்காக இருப்பது அத்தியாயம் 3:26, உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை உருவாக்கி வெளிப்படுத்துபவன் அவன்தான், உயிர் அளிப்பவன் அவன். உயிர் அற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்கி உங்களுக்கு பயன்பட செய்பவன் அவன் ஒருவன் தான். அவனுக்கு நிகராக உயிரளிப்பவன் இல்லை. நீங்கள் ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்தபோது உங்களுக்கு முதல் முறையாக உயிரளித்தவன் அவன் தான். அப்படியானால் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு உயிரளிக்க முடியாதா? சாதாரணமாக பார்த்திருப்பீர்கள், இலை, அதற்கு உயிரோட்டம் இல்லை. அந்த இலையிலிருந்து இலை பூச்சியை கொண்டு வருகின்றான், ஒரு இலையிலிருந்து ஒரு பூச்சியை உருவாக்குகின்றான், அதற்கு கைகால்கள் இருக்கின்றன, உயிரோட்டத்தை கொண்டு வருபவன் தான். சிறிய மரக்கிளை போன்ற பூச்சிகளும் இருக்கின்றன, அசல் மரமாக இருக்கும், நடக்கும் பொழுதுதான் உயிரோட்டம் இருக்கிறது என்பது தெரிகிறது. அவனால் அந்த கிளைகளின் அமைப்பில் அந்த கிளை உதிர்ந்துவிட்டால் அதிலிருந்து உயிரோட்டத்தை கொண்டு வந்து அதனையும் இயக்க முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு பூவை போன்று அதிலும் உயிரோட்டம் இருக்கின்றது, பூச்சிகள் இருக்கின்றன. நீங்கள் அவனுடைய படைப்பில் எதனை மறுக்க முடியும்? உங்களுடைய இறைவன் நேரடியாக உங்களிடம் தன்னுடைய அச்சாட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த பூச்சிகளை எங்கும் பார்க்க முடியாது. இலக்கிளை போன்ற பூச்சியும் இலை போன்ற பூச்சிகளும் எங்குமே பார்க்க முடியாது. உங்கள் அச்சாட்சிகளாக தான் விரும்பியவர்களுக்கு இறைவன் உயிரற்றிலிருந்து உயிர்நிலையை கொண்டு வருபவன் என்பதை அறிவிக்க வேண்டி அவர்கள் கண்களுக்கு காட்டும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள், நிச்சயமாக இது கிளையாக ஒடிந்து கிடந்ததுதான், அதற்கு உயிரட்டம் கொண்டு அது பூச்சியாக இருக்கின்றது. ஒவ்வொரு விஷத்தன்மையையும் நீங்கள் கொண்டிருக்கின்ற விஷத்தன்மையை நீக்கி உயிரோட்டத்தை கொடுத்து அது உங்களுக்கு பயன்படும் விதத்தில் அமைக்கக்கூடியவன் உங்களுடைய இறைவன். உங்களுடைய பார்வையிலிருந்து ஒரு விஷயம் எனக்கு புரிகிறது, அது ஏற்புடைய பார்வையா, அலட்சிய பார்வையா, வெறுக்கக்கூடிய பார்வையா? எங்கு பேச்சே கிடையாது, உயிரோட்டம் கிரகிக்கிறது. உங்களுக்கு குறிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா, அல்லது சத்தியத்தை உணரக்கூடிய அந்த பார்வையை நாம் செல்ல வேண்டும் என்ற அந்த உந்துதலை ஏற்படுத்தியிருக்கிறதா என்பதை பார்வையிலிருந்து காண முடியும். நிச்சயமாக தெளிவான அச்சாட்சிகள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன. சத்தியம் என்பது என்னுடைய இருதயத்திற்கக்கூடிய நல்ல குணங்களிலிருந்து விளையக்கூடியதாக இருக்கின்றது. நற்குணங்கள் பெருகும், அதனுடைய ஈர்ப்புத்தன்மை அதிகமாகும், அதனுடைய உயிர்த்தன்மை அதிகமாகும். அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைப்பீர்கள். அணுவை நாம் படைத்திருக்கின்றோம். இந்த அணுவை அடிப்பதை விட ஆக்கப்பூர்வமாக நீங்கள் நிறைவேற்றக்கூடிய மாபெரும் ஆற்றல் உங்களுக்காக இருக்கின்றது. நற்குணங்களை கொண்டு வாடப்படுது. அணுகுண்டுகளை வைத்துக் கொண்டு அடிப்பதற்காக வைத்திருக்கின்றார்கள், அவற்றை வைத்துக் கொண்டு வாட வைக்க முடியாது. இதில் வாழ்க்கையை அமைப்பவன் இறைவன். நெருப்பிலிருந்தும் உங்களுக்கு வாழ்க்கையை அமைப்பவன் இறைவனாக இருக்கின்றான். அதனுடைய கதகதப்பிலிருந்து, சூட்டிலிருந்து இல்லை, கதகதப்பிலிருந்து உங்களுக்காக. உங்களுடைய எண்ணங்களில் உயிரோட்டம் இருக்க வேண்டும். நெருப்பு உங்களை தீண்டாது, குளிர் உங்களை தீண்டாது, கதகதப்பு உங்களுக்கு அழகான அந்த சுகமான சூழ்நிலையை, தட்பவெப்ப நிலையை உங்களுக்காக உருவாக்கும். இன்றும் சரி, உங்களுடைய வெயிலிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருப்பவன் உங்களுடைய இறைவன். மனிதர்களுடைய அறிவு, கெட்ட அறிவு, இது கத்திரி வெயில் உங்களை வாட செய்துவிடும், உங்களை களைப்பட செய்துவிடும். ஆனால் நீங்கள் விரும்பினீர்கள், எனக்கு மழை வேண்டும், ஒவ்வொருவரும் கடுமையான வெயில் தாங்க முடியவில்லை என்று. அதை சாதாரணமான வெயிலாக மாற்றியிருக்கலாம், ஆனால் கடுமையான வெயிலாக மாற்றியதற்கு காரணம், நீங்கள் இதற்கு எதிராக அழகான ஒரு வசந்தமான சூழ்நிலையை நீங்கள் விரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி வெயிலின் கடுமையையும் கொடுமையை அதிகரித்தான் உங்களுடைய உள்ளங்கள் இப்பொழுது விரும்பின. வெயிலின் கடுமையும் அதனுடைய கொதிப்பும் நமக்கு ஆகாது, ஆனால் குளிர்ச்சியும் வசந்தமும் நமக்கு ஆகுமானது. வேண்டும் என்று விரும்பச் செய்வதற்காக இவ்வளவு கொடுமையான அந்த வெயிலை கொண்டு வந்து விரும்பச் செய்து, அந்த விருப்பம் ஒவ்வொருவருக்கும் இருந்ததன் காரணமாக, அந்த விருப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் காரணமாக இறைவன் சூழ்நிலையை மாற்றினான். இது இன்றல்ல நேற்றல்ல, ஒவ்வொரு வருடமும் கத்திரி வெயில் கத்திரிக்காய் வெயிலாக ஆகி கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மனித அறிவை கொண்டு வாழப்போகின்றீர்களா? நான் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய உங்களுடைய விருப்பமாக அந்த சூழ்நிலையை, விருப்பத்தை ஏற்றுக்கொள்வதன் காரணமாக என்னை உருவாக்க அனுமதிக்கப் போகின்றீர்களா என்பது இறைவனுடைய கேள்வியாக நம்முடைய மனதில் நின்று இருக்கிறோம். அந்த இறையை, உயிரோட்டத்தை அளிப்பவன் இறைவன், அந்த உயிரோட்டத்தை நிலைத்திருக்க செய்பவனும் அவன் தான். உங்களுடைய எண்ணத்தின் தூய்மையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உயிரோட்டமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்காக, துன்பங்களோ வியாதிகளோ தீண்டாத வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய உள்ளத்தில் நற்பண்புகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அந்த நற்பண்பு உங்களுக்கு எப்படி அங்கு உருவாக வேண்டும் என்பதனுடைய அடிப்படை, ஒவ்வொன்றும் உங்களுடைய தேவைகளாக உயிரோட்டத்திற்கு உகந்த அதனுடைய ஆதாரங்களாக வானங்களிலிருந்து படைக்கப்பட்டு இந்த பூமியில் விளைச்சல்களாக மாறுகின்றன. வானங்களிலிருந்து தீர்மானிக்கப்பட்டு இந்த பூமியில் உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்களாக மாறுகின்றன என்பதை அறிய வேண்டும். இந்த பூமி வானத்தை பார்த்திருக்கின்றது. வானங்களிலிருந்து அதனுடைய பாக்கியங்கள் இறங்காவிட்டால் இந்த பூமி மலட்டுத் தன்மையை அடைந்துவிடும். இந்த பூமியில் பயிர்கள் கிடையாது, ஒரு உயிரினமும் வாழ முடியாது, மனிதர்கள் உட்பட. இன்னும் அதற்கு முன்பாக விஷத்தன்மையோடு கூடிய விஷ ஜந்துக்களும் உருவாகும், விஷப்பூச்சிகளும் உருவாகும். இன்று நீங்கள் அறிய வேண்டியது, உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து அந்த கெட்ட உயிர் சக்தி, விஷ ஜந்துக்களை உருவாக்கக்கூடிய உயிர் சக்தி நீக்கப்பட்டுவிட்டது. ஆகவே கொசுக்கள் இப்பொழுது இல்லை. உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பவன், உயிரோட்டம் அளிப்பவன் உங்களுடைய இறைவன். மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அழகான உயிரோட்டம் தேவையோ அதற்கு பதிலாக இந்த கெட்ட விஷ ஜந்துக்களை உருவாக்கக்கூடிய உயிரோட்டம் உங்களுடைய சூழ்நிலையாக இருந்தது. அந்த சூழ்நிலையை நீங்கள் அதனை மாற்றிக்கொள்ள முடியும் என்று ஆல் அவுட் குட் நைட் புகை இவ்வளவு வைத்துக்கொண்டு உங்களுடைய சுவாசங்களில் அதனை நீங்கள் வாங்கி கொண்டு உங்களுடைய நுரையீரல்களையும் சுவாச பைகளையும் அடித்துக் கொண்டு தவிர கொசுக்களை உங்களால் அடிக்க முடியவில்லை. எவ்விதம் இறைவன் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்திருக்கின்றான்? தான் நாடியவற்றை அவன் படைக்கின்றான். உயிர் உள்ளது கொசுக்கள், அவற்றின் உயிரோட்டத்தை நீக்கிவிட்டான். அதற்கு உரிய உயிரோட்டத்தை நீக்கிவிட்டான். அந்த என்னுடைய சுற்றுப்புற சூழலில் இப்போது கொசு கிடையாது, தமிழ்நாடு முழுமையிலும் கிடையாது. இதனை உங்களுடைய ஆல் அவுட் நிகழ்த்தியதா, குட் நைட் நிகழ்த்தியதா, கொசுவத்தி சுருள் உங்களுக்கு இதை கொண்டு வந்ததா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் இறைவனையே மன்னிப்பாயாக. இவற்றை கொண்டெல்லாம் நான் வாழ்ந்தேன், கொசுக்களை நீக்க முடியவில்லை. ஆனால் உன்னுடைய அருள் சுற்றுப்புற சூழ்நிலை உயிரோட்டமுள்ளதாக மாற்றியது, கொசுக்கள் நீங்கிவிட்டன. இதற்கு நாங்களும் எங்களுடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக உனக்கு என்றென்றும் நன்றி கடன் பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் இதைவிட மோசமான பூச்சிக்களையும் விஷத்தையும் நீ உருவாக்க நிச்சயமாக ஆற்றல் மிக்கவன். நாங்கள் அஞ்சுகின்றோம். பயபக்தியுடையோரை இறைவன் நேசிக்கின்றான். உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் படைக்க முடியாது என்பதை உரிய விதத்தில் உரிய நிலைப்பாட்டுடன் சிந்தித்து உணர்ந்த நிலையில் அதனை எனக்கு உரிமையாக்கிக் கொண்டேன், என்னுடைய எண்ணம் நான் படைப்பவன் இல்லை என்று. படைப்பு இருந்தால் தவிர என்னால் வாழ முடியாது. காற்றுகள் புதிதாக படைக்கப்படுகின்றன. வானங்களிலிருந்தும், ஏழு வானங்களிலிருந்தும் அந்த காற்றுகள் இறங்குகின்றன. ஒரு வானம், இரண்டு வானங்கள், ஏழு வானங்களிலும் அதனை நீங்கள் ஏழேழு ஜென்மங்கள் என்றும் கூறுவீர்கள். வாழ வேண்டும், முதல் வானத்திற்கு கீழே வாழ்க்கை என்றால் ஏழேழு ஜென்மங்கள் என்று வருவதன் காரணம் ஏழு வானங்கள் அடுக்கடுக்காக வலிமையில் இருக்கின்றன. ஒரு வானத்துடைய எல்லையை காண முடியாது. எவ்வளவு பிரம்மாண்டமான உங்களுக்கான படைப்பு! அந்த காற்றிலிருந்து நீர் உருவாகி அந்த நீர் முதல் வானத்திற்கு இறங்கி அங்கிருந்து மேகங்களாக மாறி அதிலிருந்து நீர் இறங்கும் பொழுது சூரிய ஒளி அதன் மூலமாக படும் பொழுது அந்த ஏழு வானங்களும் தெரிகின்றன கலர்களாக. கீழே இருக்கக்கூடிய சமீமரக்கூடிய வானம் ஊதா நிறமானது. உங்களுக்காக இறைவன் அறிவிக்கின்றான், இந்த நீர்த்துளி காற்றிலிருந்து அந்த காற்று ஏழு வானங்களின் படைப்பு உங்களுக்கு வாழ்வின் ஆதாரத்திற்காக வேண்டி. ஒரு மனிதனுடைய உயிரோட்டத்திற்கு இந்த ஏழு வானங்களும் சேர்ந்து இயங்க வேண்டியிருக்கின்றது. நாமோ அது விளைவிக்கும் இந்த பூமியை மேய்ந்து கொண்டிருக்கின்றோம், வானத்தின் பக்கம் திரும்பவே இல்லை. சத்திய சூழ்நிலையை நீங்கள் அறிய வேண்டும். படைப்பவர்கள் நீங்கள் அல்ல. அந்த ஏழு வானங்களிலிருந்தும் பிறக்கக்கூடிய காற்றானது உங்களுக்கு அழகான குளிர்ந்த காற்றாக, சோர்வாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சின்ன குளிர்ந்த காற்று அவ்வளவு உயிரோட்டத்தை கொடுக்கின்றது, உயிரோட்டம். ஆனால் மனித அறிவு, நாம் சுவாசித்து கெட்ட காற்றை விடுகின்றோம், அந்த கெட்ட காற்றை தாவரங்களும் இலைகளும் சுவாசித்து நல்ல காற்றை விடுகிறது. ஒரே ரீசைக்கிளிங் தான், புதுசாக உருவாக்குறது கிடையாது. மனித அறிவு கெட்ட அறிவு குறைகின்ற வானங்களிலிருந்து மழை பெழியும் பொழுது மீன் மழையும் பொழிந்திருக்கின்றன. இப்பொழுது நாம் அவ்வளவு பேரும் அதனை பார்த்திருக்கின்றோம். தாய்லாண்டில் நடந்தது, சீனாவில் நடந்தது, கேரளாவில் இரண்டு முறை மூன்று முறை சமீபம் நடந்திருக்கின்றது, தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றது. மீன் மழை ஒவ்வொரு உயிரினத்தையும் இறைவன் நீரிலிருந்து படைக்கின்றான், குளிர்ச்சியிலிருந்து படைக்கின்றான். இறைவனுடைய வாக்கு, ஒவ்வொரு உயிரினமும் நீரிலிருந்து படைக்கப்படுகின்றன. நீர் உங்களுடைய வாழ்வின் ஆதாரம். ஒவ்வொருவரும் தனித்தனியான படைப்பு. அப்படி என்றால் ஒவ்வொரு நீரின் தன்மையும் வேறு வேறு. தனித்தனியான மனிதர்களாக படைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு இலையும் ஒரு தாக்கத்தில் ஒவ்வொரு இலையும் வேறு வேறானது. ஒவ்வொன்றும் தனித்தனி தன்மையோடு கூடிய நீரோட்டத்தை கொண்டு படைத்திருக்கின்றேன். ஒரு இளைஞனுடைய வாழ்நாள் 5 நாள் 10 நாள் என்றிருந்தால், இன்னொரு இளைஞனுடைய வாழ்நாள் 25 நாள் 30 நாள், இன்னொரு இளைஞனுடைய வாழ்நாள் 5 முதல் 4 நாள் 3 நாள் குறைந்து கொண்டு வரும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை அந்த உயிரோட்டம் மடியும் பொழுது அவர்கள் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. மனிதனுக்கு மட்டும்தான் விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த உயிரோட்டத்தில் இருக்கக்கூடிய சக்தியை வல்லமையை இறைக்கக்கூடிய ஆற்றலை மனிதருக்கு படைத்திருக்கின்றான். இறைவனுடைய படைப்பாளன் என்ற அந்த மாபெரும் ஆற்றலை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். தன் புறத்திலிருந்து உங்களை அவனுக்கு அடிமையாக சொல்கின்றான். நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள், பெருமையில் வெந்து விடுவீர்கள், பொறாமையிலும் வெந்து விடுவீர்கள், கோபத்திலும் அந்த சூடு உங்களை அடித்துவிடும். கருணையை கொண்டும் இரக்கத்தை கொண்டும் பணிவை கொண்டும் மன்னிப்பை கொண்டும் இறங்குங்கள். மனிதர்களுக்கு மனிதர்களுக்காக இறங்குங்கள். உங்களுக்கு இரக்க குணத்தை நான் படைத்திருக்கின்றேன், அதை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செலவு செய்யுங்கள். நான் உங்களுக்கு அளித்திருப்பது என்னுடைய பாக்கியங்களிலிருந்தும், என்னுடைய ஆற்றல் பொதிந்திருக்கக்கூடிய என்னுடைய குணங்களிலிருந்தும், என்னுடைய பண்புகளிலிருந்தும் உங்களுடைய குணாதிசயங்களாக நான் அமைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு குணமும் அதிசயமிக்க வாழ்க்கையை உங்களுக்கு நிகழ்த்தக்கூடியது குணாதிசயம். அந்த குணங்களை நீங்கள் பெருக்கிக் கொண்டு உங்களுடைய நன்மைகளில் விளங்குங்கள். கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என்று மனிதர்கள் காட்டிய, பூசாரிகள் காட்டிய வழிகளில் நீங்கள் செல்கிறானால், இறைவனுடைய அந்த மாபெரும் ஆற்றலிலிருந்து நாம் வெளியே விலகி கட்டிடங்களுக்குள் செல்கின்றோம். அங்கு இறைவனை நாம் தரிசிக்கின்றோம், இறைவனை தொழுகின்றோம், ஜபிக்கின்றோம் என்று இறைவனை நீங்கள் உணருங்கள். அது முக்கியமா, அந்த உணராத நிலையில் ஒரு ஜடமாக ஆக்கிக்கொண்டு என்னை போன்ற உருவமாக கற்பனை பண்ணிக்கொண்டு அது கற்பனையாக ஆக்கப்பட்டு விட்டவர்களும் ஆக்காவிட்டாலும் சரி, நான் இறைவனை உணராமல் அவனை பிரார்த்திப்பதோ, அவனுக்கு அடிமையாக இருப்பதோ, அவனுடைய குணங்களிலிருந்து நான் பெருகுவதோ, அந்த குணங்கள் காரணமாக எனக்கும் சுகம், என்னுடைய சூழ்நிலையிலும் சுகத்தை ஏற்படுத்தி அந்த சூழ்நிலையில் மற்ற சமுதாய மக்களும் வாழ்வார்கள், நன்றி வாழ்வார்களே, அவர்களுக்கும் நான் நன்மையை பயக்குவது எப்படி மறைமுகமாக இவ்வளவு பெரிய நன்மைகளை பயக்க முடியும் என்பதை உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை உணர்கின்றீர்களோ அந்த அளவுக்கு. எடுத்த எடுப்பிலேயே நாம் உணர வேண்டியது, இறைவன் படைப்பாளன், தான் விரும்பியதை விரும்பிய விதத்தில் படைப்பவன். அந்த படைப்பாளன் எனக்கு அவசியம். ஒரு உறுப்பு எனக்கு வேலை செய்யவில்லை என்றால் இப்பொழுது நாம் வேறு உறுப்பை வைக்கலாம். உங்களுடைய சொந்த உறுப்பு உங்களுக்கு வேலை செய்யவில்லை, அடுத்தவர்களுடைய உறுப்புக்கு வேலை செய்யுமா என்றால் அது வேலையை செய்யாது. உடம்பு ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளாது. அப்படியானால் வேறொருடைய உறுப்பை நான் வைத்து வாடும் பொழுது ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை நான் தோற்றுவிக்க வேண்டும். எந்த சக்தி அடுத்தவர்களுடைய கெட்டதை நிராகரிக்குமோ அந்த உயிரோட்டத்தில் நிராகரிக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை நான் நீக்குகின்றேன். இந்த உடல் உறுப்பை வைப்பதற்காக வேண்டி ஆரம்பம் முதலாக முடிவு வரையில் உங்களுக்கு தீமையானவற்றை எதிர்க்கக்கூடிய சக்தி வேண்டுமா வேண்டாமா? அந்த தீமை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குமானால் உங்களை சிறுநீரகங்கள் பழுதடைந்திருக்காது, அதுக்கு உயிரோட்டத்தை நீங்கள் படைத்திருக்க முடியும். படிப்படியாக உங்கள் கண் முன்பாகவே உங்களுடைய உயிரோட்டம், அந்த சிறுநீரகத்திற்கான உயிரோட்டம் சிதைந்து வருகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், கண் கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு வைத்தியத்திற்கும் பிறகும் மோசமாக கொண்டிருக்கின்றது. டாக்டர்களும் கூறுவார்கள் இது பழுதாகிவிடும், நீங்கள் வேறு சிறுநீரகத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். இறைவன் கூறுகின்றான், நான் படைப்பவன், உயிர் அற்றதிலிருந்து உயிரிழந்து வெளிப்படுத்துவன், அத்தியாயம் 3:26 உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துவான் நான் தான். உயிர் உள்ளதிலிருந்தும் உயிரற்றதை வெளிப்படுத்துவோம் நான் தான். உங்களுடைய அறியாமை என்னும் இருளை நீக்குவோம் நான் தான். நீங்கள் அறிவு பெற்றிருந்தும் உங்களுடைய பெருமையின் காரணமாக உங்களை வாழ்வதற்கே தகுதியில்லாத ஆக்குவோனும் நான் தான். அஞ்சிக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய செயல்களை கண்காணித்தவனாகவே இருக்கின்றான். உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக எனக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். படைப்பாளனுக்கு நான் கீழ்ப்படுகின்றேன். நீங்கள் அனைவரும் புதிதாக ஒவ்வொரு நாளும் படைக்கப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு இரவும் நீங்கள் மறைக்கின்றீர்கள். ஒவ்வொரு பகலும் நீங்கள் படைக்கப்படுகின்றீர்கள். கண்களை மூடி திறக்கும் பொழுது இரவானது நீங்கி விடுகின்றது. ஒவ்வொரு முறையும் நான் கண் சிமிட்டும் பொழுது அதே இரவு எனக்கு வந்து பகல் வெளிவாகின்றது. கண் சிமிட்டுதல் வெறும் கண் சிமிட்டுதல் அல்ல, உங்களை இறக்கச் செய்து மீண்டும் படைப்பவன். இதற்கிடையில் ஆயிரம் ஆயிரம் நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அறிவுடையவர்களுக்கு நற்செய்தி. கவனம் தர வேண்டாம். நான் கண்ணை முடினாலும் கவனம் தர வேண்டாம். கவனம் என்பது என்னுடைய உள்ளம் சம்பந்தப்பட்டது, கண்கள் சம்பந்தப்பட்டதில்லை. நான் ஒரு விஷயத்தை பார்த்து கண்ணை மூடும் பொழுது ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் அதிலிருந்து விளங்க வேண்டும். அந்த விளக்கத்தோடு அடுத்த பார்வை பார்க்க வேண்டும். உயிரோட்டம் உள்ள நான் ஒரு படைப்பாளனாக மாறுவதற்காக வேண்டி சத்தியத்தின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டுமே தவிர அசத்தியத்தின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமையக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் பொழுது அசத்தியத்தை நான் அறிவித்தேன். என் இறைவன் எனக்கு அறிவித்தால் தவிர எனக்கு எந்த விதமான அறிவும் இல்லை என்று நீங்கள் எண்ணும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள். உங்களுக்காக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அந்த நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த நற்செய்தி சூழ்நிலைகளாக உங்களுக்காக உருவாக இருக்கின்றது. அத்தியாயம் 57:22 இறைவன் கூறுகின்றான், பூமியிலோ உங்களிலோ நடக்கும் எந்த சம்பவமும் அதனை நாம் உருவாக்குவதற்கு முன்பாக தெளிவாக உங்களிடத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கிறது. தீர்மானிக்கப்படாமல் இல்லை. இன்று கிட்னி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குதுன்னு டாக்டர் சொல்ல, நீங்கள் படைப்பாளனை நம்புகின்றீர்களா? இறைவனை நம்புகின்றோம், கடவுளை நம்புகின்றோம், அல்லாஹ்வை நம்புகின்றேன், ஜீசுவை நம்புகின்றேன் என்றெல்லாம் கூறக்கூடிய நீங்கள் பல பிரிவினர்களாக தெரிந்துவிட்டீர்கள். கடவுளை ஏகப்பட்ட துண்டங்களாக ஆக்கிவிட்டீர்கள். இந்து கடவுள், முஸ்லீம் கடவுள், கிறிஸ்து, எத்தனை கடவுள் என்று கேட்டால் உள்ளம் பதில் சொல்லும் ஒரு கடவுள் என்று. மனித கூட்டங்களை நாடினீர்கள், கூட்டங்களாக பிரிந்தீர்கள், இறைவனை துண்டாடினீர்கள். நீங்கள் உங்களை துண்டாடவில்லை, இறைவனை துண்டாடினீர்கள். இனி உங்களுக்கு இறைவன் இல்லை. எப்பொழுது எனக்கு இந்து கடவுள், முஸ்லீம் கடவுள், கிறிஸ்துவ கடவுள் சொன்னீர்களோ கடவுளை உணர்வும் இல்லை, கடவுளுடைய அனுகிரகத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்துவர்களும் இல்லை, கடவுளுக்கு பயந்தவர்களாக தன்னுடைய பக்தியோடு அவனை போற்றுபவர்களும் இல்லை. ஆனால் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்காக உருவாகி வரும் பொழுது வீணாக கதறுபவர்கள் நீங்கள், ஊழையிடுபவர்கள் நீங்கள். அவ்வளவுதான். கடவுள் இருக்கின்றான், என்னுடைய கடவுள், உன்னுடைய கடவுள், யார் கருது என்று ஊழையிடுபவர்களும் இறுதியில் அவர்களுடைய கேடுகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களை வாட்டும் காலமெல்லாம் கூக்குறவதும் தவிர நம்முடைய வாழ்க்கையில் எதையும் நாம் சாதிக்கப் போவதில்லை. உங்களுடைய உள்ளம் சத்தியத்தை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய மனம் சத்தியத்தில் பிறக்க இருக்கின்றது. உள்ளம் தெய்வ உள்ளமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து படைக்கப்படக்கூடிய மனம் சுகமாக இயங்குவதற்கு அந்த மனதில் உங்களுடைய உயிரோட்டம் வேண்டும். நீங்கள் உயிரோட்டமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அந்த அமைதியும் நிம்மதியும் அடகும் இங்கு துளிர்விட வேண்டும். உங்களுடைய பெருமை உங்களை விட்டு நீங்க வேண்டும். இறைவனுக்கு அஞ்சியவர்களாக நீங்கள் தூங்கும் பொழுது உங்களை கவனிப்பவன் அவன் ஒருவன் தான். நீங்கள் தூங்கும் பொழுது உங்களை மரணிக்கச் செய்வன் அவன் ஒருவன் தான். பின்னர் உங்களை மீண்டும் எடுப்பவனும் அவன் தான். அந்த நாள் உங்களுக்காக நீங்கள் படைக்கப்பட இருக்கக்கூடிய மறுநாள் பொழுது நன்றாக விடியும் என்ற எண்ணத்தோடு உங்களை உங்களுடைய தூக்கத்தில் அவன் ஆழ்த்துகின்றான். மறுநாள் நிச்சயமாக அவனுடைய வாக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றது. இந்த நாள் பொழுது நன்றாக இருக்கின்றது. ஆனால் அந்த நாளில் மீண்டும் நான் என்னுடைய காரியமாக இயங்குகின்றேன். ஒரு காரியத்தை நேற்று செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இன்று நான் பக்குவமாகவும் அழகாகவும் செய்துவிட்டேன். இதற்கு காரணம் நேற்றைய தினம் நீங்கள் தூங்கப் போவதற்கு முன்பாக உங்களுடைய அவ்வளவு இயக்கங்களையும் நிறுத்திவிட்டீர்கள். உங்களுடைய மனமும் ஸ்தம்பித்து விட்டது. நீங்கள் தூக்கத்தில் ஆகும் பொழுது கிட்டத்தட்ட இறந்த நிலையில் இருந்தீர்கள். மீண்டும் படைக்கப்படும் பொழுது முந்தைய நாளில் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக உங்களுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டு நாளைய பொழுது நன்றாக விடியும் என்ற நம்பிக்கையோடு தூங்குவோம் என்ற நம்பிக்கையை நீங்கள் உங்களை உள்ளத்தில் மேற்கொண்ட காரணமாக உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு எந்த சூழ்நிலைகளும் கஷ்டம் இருந்ததோ அந்த கஷ்டத்தையும் சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய மாபெரும் ஆற்றல் அறிவாக மறந்தது. உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாற்றி அமைத்தது. இறைவன் யார் என்பதை உணராததன் காரணமாக, என் வாய் பேசியதன் காரணமாக நேற்றிருந்த சூழ்நிலையை நான் மாற்றிவிட்டேன், நான் மாற்றிவிட்டேன் என்னுடைய அறிவின் காரணமாக என்று சொல்லும்பொழுது அடுத்த ஒரு சூழ்நிலைக்காக, இதைவிட மோசமான சூழ்நிலைக்காக நீங்கள் காத்திருக்கின்றீர்கள் என்பதை அறிய வேண்டும். ஒருபோதும் பெருமை கூடாது. மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவன் உங்களுக்காக, உங்களுக்கு முன்பாக உங்களுடைய சூழ்நிலைகளில் உருவாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்வதற்கு முன்பாக தெளிவாக அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கெட்ட சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அது என் மனதில் ஒரு கவலையை ஏற்படுத்துகின்றது, இனம் புரியாத கவலை. என்ன உருவாக்கப்படவில்லை, ஆனால் அறிவிக்கப்பட்டு விட்டது. அது உருவாவதற்கு முன்பாகவும் நீங்கள் அந்த உருவாக்கத்தில் சிக்குவதற்கு முன்பாகவும் உங்களுக்கு தெளிவாக அந்த கவலை நீக்கப்படாமல் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கவலையை நீக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய இறை பக்கம் திரும்புங்கள். என்னுடைய மனம் செத்துக் கொண்டிருக்கின்றது கவலையில், என்னுடைய நிம்மதியில் என்னுடைய மனம் உருவாகி கொண்டிருக்கின்றது. உருவாக்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அதனுடைய அந்த மனம் செத்துப்போகக்கூடிய அளவுக்கு, வெறுமையாகிவிடக்கூடிய அளவுக்கு அதில் நீர்த்தன்மை இல்லாமல் ஆகிவிட்டால் வெறுமையாகிவிட்டது. அந்த நீர்த்தன்மை என்பது மனதின் குளிர்ச்சி, உங்களுடைய வாக்குகளுக்குரிய குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சியானது உங்களுடைய பொறாமையும் பெருமைக்கும் நேர் அப்பாற்பட்டது. பணிவும் இரக்கமும் வேண்டும். அந்த குளிர்ச்சியில் உங்களுடைய மனம் உயிரோட்டம் பெறுகின்றது. ஒவ்வொரு உயிரினத்தையும் நீரிலிருந்து, நீர் என்பது குளிர்ச்சி, நெருப்பில் இருந்தால் என்னுடைய மனம் இறங்க வேண்டும். அதற்கு கசியும் தன்மை வேண்டும், இரக்கம் வேண்டும், பணிவு வேண்டும், கனிவு வேண்டும். யாரொருவரும் நன்றாக இருக்கும் பொழுது இறைவனுக்கு அந்த புகழை சேர்க்க வேண்டும். இறைவனுக்கு நீங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு நிகழ்ந்தால் மட்டும் அந்த ஒரு செகண்ட் கடவுளை அணுகிறோம், பிறகு நான் சம்பாதிச்சேன், என்னுடைய அறிவு மிகைத்து விட்டது என்று நாம் நம்மை பெருமை பாராட்டிக் கொள்வோம். நீங்கள் சாதித்து விட்டீர்கள் என்று ஊர் என்னை பார்ப்பதற்காக வேண்டி விழாக்களும் அமைப்பேன். இவர் சாதித்து விட்டார், சாதனையாளர் என்று என்னை பெருமை பார்க்கும்படியாக. ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். என்ற இறைவன் எனக்கு உதவி செய்தால் தவிர இந்த கேடுகளிலிருந்து நான் விலக முடியாது. பெருமையை நீக்கிக் கொள்ளுங்கள், பணிவாக இருங்கள், இறைவனுக்கு பணிந்து விடுங்கள், அவனுக்கு அடிமைகளாக இருங்கள். நீங்கள் எஜமானர்கள் என்று ஒருபோதும் உங்களை நீங்கள் எண்ணக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் என்று அடித்து விடுங்கள். பயபக்தி வேண்டும். நன்றாக தெரிந்தால் கூட பயம் வேண்டும். நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டி, உயிரோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டி. எனக்கு இரக்கத்தன்மை வேண்டும். அது இல்லாத வரையில் நான் அரக்க குணம் படைத்தவன். யாரொருவரும் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்காக நான் பிரார்த்திக்க வேண்டும். இன்னமும் அவர்களுக்காக நான் நலுபதேசமும் செய்ய வேண்டும், எச்சரிக்கையும் செய்ய வேண்டும். மீன் மடை படுகிறது என்றால் இறைவன் நீரிலிருந்து உருவாக்குகின்றான் என்பதை நாம் அறிய வேண்டும். உண்மை என்பதை அறிய வேண்டும். படைப்பாளன் அவனுடைய படைப்புக்கு நீங்கள் விளக்கமும் வியாக்கியானமும் கூறுவீர்களா? தெரியாதுன்னு ஒத்துக்கொள்ள முடியாதா? தெரியலையே, இருக்கலாம் என்று ஒத்துக்கொள்ள முடியாதா? இதற்கான அவர்களுடைய விளக்கம் என்னவென்றால், வானிலை அறிக்கையின் விளக்கம், சுழல் காற்று வேகமாக, புயல் காற்றை போட்டு சுழல் காற்று பூமியின்றது அவ்வளவு உறிஞ்சிட்டு போயிடும், மேலே உறிஞ்சிட்டு போயிடும், அப்படிப்பட்ட ட்விஸ்டர். அந்த சுழல் மேகங்களின் காரணமாக கடல்லேந்து வரும்பொழுது கடலுடைய மீன்கள் எல்லாம் மேலே போச்சு. அதுக்கப்புறமா வானத்திலேயே தவழ்ந்து போய் உன்ன இடத்துல போயிட்டு அது மீனாக கொட்டிருச்சு. விளக்கம், அப்படி மீன் மேலே போச்சுன்னு சொன்னால் உப்பு தண்ணியும் சேர்ந்தானே மேலே போகணும், எப்படி தண்ணி மட்டும் ஸ்வீட்டாக இருக்குது? எப்படி ஒரே மாதிரி மீனாக இருக்குது எல்லாமே? திமிங்கலம் மேலே போயிருக்கோம் தானே. கெட்ட மனிதர்களுடைய பெருமை கொண்ட அறிவு, அதை நீங்கள் செருப்பாக மதிக்க வேண்டும். வானங்களையும் போய் எனக்கு தெரியும் என்று கூறக்கூடிய அளவுக்கு மிஞ்சிவிட்டால் சூழ்நிலை மாறிவிட்டது. அது நிலங்கள்லையும் ஏற்படக்கூடியதுதான் அந்த சுழற்காற்று. மண், கல், தூசி, மரம், செடி, கொடி, வீட்டில் உள்ள சாமான், ஃப்ரிட்ஜ் வீதி எல்லாமே மேலே போச்சு தான், அதெல்லாம் ஏன் கொட்ட மாட்டேங்குது? கெட்ட மனிதர்களுடைய தரங்கெட்ட அறிவை, கல்வி அறிவை நீங்கள் உங்களுடைய மனத்திற்கு ஒப்பாக நீங்கள் நம்பினால் தவிர, அசிங்கங்களிலிருந்தும் அசுத்தங்களிலிருந்தும் கேடுகளிலிருந்தும் நமக்காக விலையிறக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. கல்வி அறிவு என்பது ஒரு கலவி அறிவு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கலவும் கற்று மற கற்றுவிட்டால் மறந்துவிடுங்கள். அதை கொண்டு நான் வாழ்வேன் என்று என்னவென்றான். உங்களுடைய உள்ளத்தின் தூய்மையை நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். உங்களிலோ பூமியிலோ நிகழும் சம்பவங்கள் யாவும். 57வது அத்தியாயம் 22வது வசனம். அதனை நீங்கள் உருவாக்குபவர்கள் இல்லை. இப்பொழுது ஒவ்வொருவரையும் சூழ்நிலைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. கவலைக்குரிய சூழ்நிலை, நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு அச்சத்துக்குரிய சூழ்நிலை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றியாக வேண்டும். அது உங்களுக்காக உருவாக்கப்பட்டு நீங்கள் அதனுடன் நுழைவிக்கப்படுவதற்கு முன்பாக அச்சம் கொள்ளுங்கள். நீங்கள் அதனை மாற்றுபவர்கள் இல்லை. அது என்ன என்பதும் தெரியாது. எந்த விதத்தில் அது எனக்கு ஒரு உடல் ரீதியான மன ரீதியான துன்பத்தை விளைவிக்கும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் அதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருப்பதை உங்களுடைய மனதில் அமைத்துவிட்டான். அது உருவாவதற்கு முன்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இதனை அவனுக்கு மாற்றி அமைப்பது லேசான காரியம். உங்களிலோ பூமியிலோ நிகழும் எந்த சம்பவமும் அது தீர்மானிக்கப்பட்டு பின்னர் உங்களுக்கு உருவாக்கப்படுகின்றது. அது உருவாக்கப்படுவதற்கு முன்பாக அவனால் தீர்மானிக்கப்படாமல் இல்லை. இது அவனுக்கு மிகவும் எளிதானதாகும். அப்படியானால் இப்பொழுது அந்த துன்பங்களில் வாழாத நிலையில் சூழ்நிலையை மாற்ற வேண்டும் விரும்புங்கள். உங்களுடைய பணிவை மேற்கொள்ளுங்கள். மற்ற மனிதர்கள் மீது இரக்கத்தை கொள்ளுங்கள். பெருமையை கைவிடுங்கள், பொறாமையை கைவிடுங்கள். வெந்து வெதும்பக்கூடிய அந்த சூழ்நிலை மாறிவிட்டால் குளிர்ச்சி மட்டுமே பாக்கி. பெருமையும் பொறாமையும் நான் வெந்து வெதும்பக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை உறிஞ்சிவிடும். என் மனம் வெறுமையாகிவிடும். அந்த வெறுமையில் புதிய உயிரோட்டத்திற்கான ஆற்றலை பெறக்கூடிய அந்த சக்தியானது குறைந்துவிடும், நம்பிக்கையும் குறைந்துவிடும். நான் என்னுடைய வாழ்க்கையில் என் இறைவனை நாடக்கூடிய அந்த பகுதியானது வழியானது மூடப்பட்டுவிடும். எனவே நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் மன்னிப்பிற்காக திரும்புங்கள். உங்களுடைய இறைவனின் மன்னிப்பிற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். யாரொருவரும் உங்களுக்கு சுட்டி காண்பித்து இது தவறாக இருக்கின்றது, இதற்காக நீ மன்னிப்பு கேள் என்று மற்ற மனிதர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து மன்னிப்பு கேட்பதை காட்டிலும் உணர்வோடு இயற்கையோடு எனது சொந்த இயற்கையை கொண்டு நான் அறிந்து பின்னர் மன்னிப்பு கேட்பேனால் இது என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படக்கூடிய மன்னிப்பாகும். இதன் காரணமாக என் சூழ்நிலைகளில் எந்த கேடுகளும் என்னை தீண்டாது. அது என்னுடைய கவலையற்ற வாழ்க்கைக்கு, பயம் அற்ற வாழ்க்கைக்கு, இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட வாழ்க்கைக்கு உத்தரவாதமாக அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கேடுகள் இல்லை. உங்களுடைய மனதிலும் அமைதியும் நிம்மதியும் குடிகொண்டு விட்டது. இது இறுதியான வெற்றியாகும், பாக்கியம் பொருந்திய வெற்றியாகும். இந்த வெற்றியின் மீது நீங்கள் இப்பொழுது அமைய வேண்டும். உங்களுக்கான கவலைக்குரிய சூழ்நிலைகளை நாளைக்கு எதிர்பார்த்திருக்கின்றீர்கள். அது அமைக்கப்பட்டது உண்மைதான். அதனை மாற்றி அமைப்பது அவனுக்கு கஷ்டமான காரியம் அல்ல. நீங்கள் பெருமையை கைவிடுங்கள், உங்களுடைய வெப்பம் தனியும். பொறாமையை கைவிடுங்கள், இன்னமும் வெப்பம் தனியும். அந்த குளிர்ச்சிக்கு வானங்கள் இறங்கும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் பெருகும். உங்களுடைய ஒவ்வொரு காற்றின் அணுவிலும் கெட்ட விஷத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஜந்துக்களை, விஷ ஜந்துக்களை, விஷப்பூச்சி உருவாக்கக்கூடிய உயிரோட்டம் நீக்கப்பட்டுவிடும். இதன் காரணமாக கொசுக்களோ இன்னும் வைரஸ்களோ பாக்டீரியாக்களோ உங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் உங்களுக்கு உறுதி சேர்க்கக்கூடியதும் உங்களுக்கு நன்மை பயக்கூடியதுமாக அது உங்களுக்கு அடிபணியும், உங்களுடைய எண்ணங்களுக்கு அடிபணியும். எப்படி நெருப்பை உங்களுக்கு அடிபணியை செய்தானோ அளவிட்டு நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடைத்து வைக்க முடியும். அதனை நீங்கள் கவனத்தோடு பாதுகாத்துக் கொள்கிறனால், பயபக்தியோடு பாதுகாத்துக் கொள்கிறனால் உங்களுடைய சிலிண்டரை மூடுறதும் திறக்கிறதும் மூடிட்டால் கூட ஒரு பயம் இருக்கும். அதன் காரணமாக பாதுகாக்கப்படுகின்றீர்கள். மூடிட்டால் வெளியே வராது தெரியும். ஆனால் மூடிட்டீங்களான்னு பயம் தெரியுமா? மூடின பிறகும் அதன் காரணமாக பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு எவ்வளோ விஷயம் நன்றாக தெரியுமோ அது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும். ஆனால் இறைவனுடைய அத்தாட்சிகள் அதில் ஒரு பயம் இருக்குமானால் என்றென்றும் பாதுகாக்கப்பட்டவர்கள். பயபக்தி அவசியம். எனக்கு தெரியுமே என்று கூறக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்து விலகி இறைவன் பாதுகாக்க வேண்டுமே, தெரிந்தாலும் நான் அதை ஒழுங்காக செய்தேனா என்ற அந்த பயம் இருக்கும் வரையில் வெற்றியாளர். உங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய உலகத்தின் அடிப்படையிலான எந்த காரியமும் சரி உயிரோட்டம் பெற்றதாக இருக்கும். இன்னமும் இறைவன் உங்களுக்கு தன் வானங்களிலிருந்து உங்களுக்காக பாக்கியங்களை இறக்கி உங்களை சுற்றிலும் குளிர்ந்த வசந்தமாக உங்களுக்கு ஆக்குவான். சூழ்நிலைகள் மாற்றப்படும். உங்களை எந்த தீங்கும் தீண்டாது நாளைய வாழ்க்கையில். இன்று அமைதியும் உங்களுடைய பணிவின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக, மனிதர்கள் மீது கருணை கொண்டிருப்பதன் காரணமாக, பெருமையையும் பொறாமையும் நீக்கியதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் கேடுகள் நீக்கப்பட்டுவிட்டன. உங்களுடைய சூழ்நிலைகளில் விஷ ஜந்துக்களுக்கு இடம் கிடையாது. இப்பொழுதும் விரும்புங்கள். கொசுக்களை இறைவன் அடித்து காட்டிய போது, அந்த சுகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, விஷ ஜந்துக்கள் வேண்டாம் இறைவனே என்று விரும்புங்கள். பாம்புகளும் தேள்களும் பூரான்களும் முதலைகளும் காட்டு மிருகங்களும் குழிகளும் சிங்கங்களும் கரடிகளும் யானைகளும் இவை எங்களை விட்டும் நீங்க வேண்டும். கால்நடைகள் பெருக வேண்டும், அதில் அழகு இருக்கின்றது. மனிதனுக்கு பணிவாக இருக்கக்கூடியது அவ்வளவும் வேண்டும். பறவைகள் வேண்டும், விரும்புங்கள். ஆனால் கடுகுகளோ பாம்புகளோ விஷ ஜந்துக்களோ மனிதனுக்கு விரோதமான எந்த ஒன்றும் விளங்கக்கூடாது. அவ்வளவு கொடிய மிருகங்களும் அழிய வேண்டும் என்று விரும்புங்கள். அதற்குரிய உயிரோட்டத்தை இறைவன் நீக்கிடுவான், அவை அழியும். மலைவாச ஸ்தலங்கள் உங்களுக்காக, புலிகளுக்காக அல்ல, காட்டு மிருகங்களுக்காக அல்ல, மனிதனுக்காக, மனிதனுடைய வசந்தத்திற்காக என்பதை இப்பொழுது நம்புங்கள். தெருவில் நாய்களுக்காக தெருவல்ல, நீங்கள் செல்வதற்காக. நாமோ நாய்கள் நடுவில் படுத்தி இருக்கிறது, நாம் கரையறி செல்ல வேண்டும், பிளாட்ஃபார்ம் ஏறி போக வேண்டும். நாயை அடித்துவிட்டால் நாய் ஆர்வலர்கள் வருவார்கள், மனிதனை அடித்துவிட்டு கடித்துவிட்டால் மனிதனுக்கு ஆர்வலர்கள் யாருமே கிடையாது. எந்த வகையில் நாம் நம்முடைய வாழ்க்கை திசை திருப்பப்பட்டு ரோட்டில் ஒரு 10 மணிக்கு மேலே நடமாட முடியாது, சின்ன குழந்தைகள்லாம் கடிச்சு கொதறிடும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் இவர்கள் நாய்களை லவ் பண்ணுறவங்க, மனுஷங்களை விரும்புகிறவங்க கிடையாது. என சொல்ல சேர் நம்முடைய இனம் மனித இனம். நாய்களையும் கழுதைகளையும் பூனைகளையும் கரடிகளையும் நம்பக்கூடிய இனம் அல்ல. நாம் கொடிய மிருகங்கள் அல்ல. நாம் கொடிய மிருகங்களாக அந்த குணம் இருப்பதன் காரணமாக இவையெல்லாம் வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மனிதனுக்காக மட்டும்தான் இந்த அகிலங்கள் என்பதை அறியுங்கள். மனிதனுக்கு மட்டும்தான் வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் இயக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலை கைகொள்ளக்கூடிய மனம் என்ற அழகான மனமிக்க இறைவனுடைய நற்குணங்களை உங்களுக்கு ஆகமாக்கியிருக்கின்றான். விரும்புங்கள் என்று. இப்பொழுதும் சரி, என்னுடைய குண நலக்கேடு. நீங்கள் ஒரு துன்பத்தில் ஒரு நோயால் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சிறிதகம் சுகமடையுங்கள் என்று கூற மாட்டார்கள். குணம் பெற வாழ்த்துக்கிறேன். தலைவலியா இருக்குது, மூளையில கட்டி ஏற்பட்டு டாக்டர் சொன்னாங்க. நீங்கள் சுகமடைய வாழ்த்துகிறேன் இல்லை, குணம் பெற வாழ்த்துக்கிறேன். அந்த நற்குணங்களில் உயிரோட்டம் மிக்க மாபெரும் ஆற்றல் இருக்கின்றது. முதலில் பெருமையையும் பொறாமையும் கைவிடுங்கள். எனக்கு எதுவுமே தெரியாது என்ற அடிப்படையில் உங்களுடைய பயம் இருக்கட்டும். சூழ்நிலை உருவாகிவிட்டது. உயிரோட்டத்தை கொண்டிருப்பான் அவன்தான். அந்த சூழ்நிலை உங்களை பாதிக்கும் அளவுக்கு கெட்ட செய்திகளை அதிகமாக மனிதர்களிடமிருந்து கேட்காதீர்கள். இறைவன் கொள்ளக்கூடிய வாக்கு சுகமாகுங்கள் என்று அந்த வாக்கின் மீது நான் உறுதி கொள்கின்றேன். மனிதர்கள் கூறுகின்றார்கள், எங்களுடைய அறிவு கூறுகின்றது, நீ சுகமாக மாட்டாய், செத்தே தொலைவாய் என்று. அந்த வாக்குகளின் மீது நான் அமையவில்லை. என் இறைவன் என்னை பாதுகாக்கவில்லை என்றால் மனிதர்களுடைய பெருமை கொண்ட அறிவின் காரணமாக நான் என்னை சீரழித்துக் கொள்வேன். நீங்கள் அனைவரும் படித்திருக்கின்றீர்கள். படித்தவன் என்ற பெருமை இருக்கின்றது இல்லை, நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள். படித்ததன் காரணமாக சொந்த அறிவை இழந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நம்பினேன், ஒன்றுமே தெரியாமல் இருக்க. டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணுகின்றேன், அவர்கள் உயிரை பறிப்பவர்கள் என்று தெரிந்த பின்னரும். உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கையெழுத்து வாங்கிய பின்னரும் நான் நம்புகின்றேன் என்றால் எந்த அளவுக்கு சொந்த புத்தி போய்விட்டது? இதற்கு நிகரான ஒரு சாபக்கேடு என்ன இருக்க முடியும்? உங்களை ஆஸ்பத்திரி சேர்த்ததுக்கு அப்புறமா, உங்களை உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை என்று கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறமும் நீ என்ன காப்பாற்றுவே அப்படின்னு நான் நம்பி வர்றேன்னு சொன்னால் ஏதாவது இருக்குதாங்க. ஊரையும் உலகத்தையும் நம்பியதன் காரணமாக, இறை உணர்வு எங்கிருக்கிறது என்பதை அறியாததன் காரணமாக, பூசாரிகளால் இந்த தெய்வ உள்ளத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு அவர்கள் கடவுளை வைத்து சம்பாதிப்பதற்காக கட்டிய கட்டிடங்களுக்குள் இங்குதான் நீங்கள் கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறும் பொழுது, அங்கும் கூட உங்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியில் நான் தான் இருப்பேன், என் மூலமாகத்தான் என்று தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது, இறைவனை நாம் நிராகரித்தவர்கள், இறைவனுடைய உள்ளத்தை விட்டு வெளியேறியவர்கள், இப்பொழுது நான் இங்கு அடித்துக் கொள்கின்ற இறைவனை இறைவனை என்று எல்லாம் முடித்த பிறகு அங்கு இறைவனை அடிக்கவில்லை, உங்களை அடித்துக் கொண்டிருக்கின்றேன். எங்கு தவறிட்டு என்று பரிந்துரைக்கிற புரிகிறதா? இறுதியில் அடித்துக் கொள்ளும் பொழுது ஏன் விளங்கவில்லை? கை கால்கள் அவ்வளவும் இறைவனை வணங்குகின்றன, உங்களை உள்ளத்தை தவிர. உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்களா, அல்லது பூசாரிகள் காண்பித்த அந்த வழிபாட்டில் உள்ளத்தை விட்டு வெளியேறிய பிறகு உங்களுக்கு ஏது இறைவன்? இறைவன் என்பது உணர்வு. அந்த உணர்வு உங்களுடைய உள்ளம் இதயம் சம்பந்தப்பட்டது. அந்த இதயத்தை அமைத்தவன் மாபெரும் ஆற்றல் மிக்கவன், தன்னுடைய குணங்களை கொண்டு அமைத்தான். அந்த குணங்கள் நீங்கும் பொழுது உள்ளம் வெறுமையாகிவிடும், உள்ளம் பதற்றத்திற்குள்ளாகிவிடும், கவலைக்குள்ளாகிவிடும், பேதவித்து போகும், பரிதவித்து போகும். அந்த நிலை ஏற்படக்கூடாது என்றால் நான் என்னுடைய இறைவனை என்னுடைய உள்ளத்தில் தாங்குகின்றேன், அவனுடைய அனுகிரகத்தில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றேன், அவ்வளவு குணங்களுக்கும் நான் அவனுடைய வாரிசாக இருக்க ஆசைப்படுகின்றேன். என் இறைவன் என்னுடைய இந்த பிரார்த்தனையை தேவையை நிச்சயமாக அங்கீகரிப்பனாக இருக்கின்றான். ஒவ்வொரு காரியமும் அவனுக்கு எளிதானது, ஒவ்வொன்றும் எனக்கு விரோதமானது, கஷ்டமானது. என் இறைவனே, மனிதர்களை நம்பி நானும் என் குடும்பத்தினரும் என் சந்ததிகளும் சீரழிந்த அந்த வாழ்க்கை போதும், இனி உன்னை மட்டுமே ஏற்று உன்னை மட்டுமே போற்றுவதும் என்னை உனக்கு அடிமையாக்கி கொண்டு, நீ எப்படி மற்ற மனிதர்களுக்கு இரக்கமுடையவனாகவும் பணிவுடையவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றாயோ, உன்னை பின்பற்றி நானும் அவர்கள் மீது பணிவையும் இரக்கத்தையும் கைகொள்ள வேண்டுமே தவிர, அவர்களுக்கு விரோதமாக அவர்களுடைய உள்ளத்திற்கு விரோதமாக நான் எதையும் செய்யக்கூடாது. என் உள்ளத்தில் பணிவிருக்க வேண்டும், வெளிப்பாடாக பணிவான அந்த சொற்களும் என்னுடைய செயல்பாடுகளும் அமையும். என்னுடைய உள்ளத்தில் அவனுக்கு விரோதமாக ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் கனிவான பேச்சை பேசிக் கொண்டிருக்கின்றேன், ஏமாற்றும் விதமாக. நிச்சயமாக நீங்கள் அவர்களை ஏமாற்றவில்லை, உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இறைவனை உங்களை விட்டு ஒதுக்கிவிட்டீர்கள், அங்கு கெட்ட சக்திகளை கொண்டு வந்து விட்டீர்கள். இனி கெட்ட சூழ்நிலைகள் உங்களுக்காக உருவாகும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் சரி, நாளைக்கு எனக்கு இது இல்லாமல் ஆகிவிடும் என்ற அந்த சூழ்நிலைகள் நாம் அமைக்கின்றான். அந்த கெட்ட சூழ்நிலைகள் உங்களுக்காக உருவாவதற்கு முன்பாக இன்று நீங்கள் மனிதர்களுக்கு மனிதர்களாக, மனிதன் என்ற அந்தஸ்துக்கு உங்களுடைய இரக்க குணமும் கனிவான பேச்சுக்களும் உங்களுடைய மன்னிப்பும் உங்களுடைய அனுசரணையான வார்த்தைகளும் உள்ளத்திற்கு இதமளிக்கக்கூடியதும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொன்றும் வாழ்வளிக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய பணம் சம்பாதிக்கும் பொழுது என் இறைவனை மன்னிப்பாயாக. நிச்சயமாக இதில் முறைகேடுகள் இருக்கின்றன. நான் நடைமுறை வாழ்க்கையை பின்பற்றினேன், முறையான நடையை கொண்டு நான் வாழவில்லை. உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் வைத்துக் கொண்டு நயவஞ்சகமாக என்னுடைய வாடிக்கையாளர்களிடம் நான் சென்றேன். டாக்டர்களாக இருக்கும் பொழுது உள்ளத்தில் செத்துடான் என்று இருக்கும்பொழுது நான் காப்பாற்றுவேன் என்று பொய் கூறி நான் அவர்களை பிறகு என்னுடைய மருத்துவமனையில் சேர்த்து சாகரித்தேன். ஒவ்வொருவரும் அவருடைய நோய்களால் தான் இருக்கின்றார்கள். நோய்கள் நீங்கி என்னுடைய சிறப்பு மருத்துவத்தன்மையால் அவர்கள் நலமாகி அவர்களுடைய இயற்கையான மரணத்தில் ஒருபோதும் அவர்கள் மரணித்ததில்லை. இவ்வாறு இருக்கும் பொழுது நான் டாக்டர்களிடம் சென்று மன்னிக்கும் பொழுது இந்த நோயால் செத்தார் என்ற சர்டிஃபிகேட், இந்த நோய்க்காக வந்தார் குணமடைந்தார் இயற்கையாக செத்தார் என்ற சர்டிஃபிகேட் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு உயிரை பற்றி தெரியாத நிலையில் உயிரை காப்பாற்றுவான் என்று சொல்லும் பொழுது படைப்பாளனை நான் முற்றிலுமாக நிராகரித்து விட்டேன். அதற்குரிய கேடு எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்தினருக்கும் என் சந்ததிகளுக்கும், அது மட்டுமல்ல மனித சமுதாயத்தை சொல்லிக் கொள்ளக்கூடிய மனிதனுக்கு விரோதமான அந்த சூழ்நிலைகளும் உங்களிலும் பூமியிலும் வானங்களிலிருந்தும் திருக்குறளாக நிகழும். அந்த நாளுக்காக நான் இன்று பயப்படுகின்றேன். அந்த நாள் உங்களை நெருங்கும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, உங்களுக்கு பரிந்து பேசுவோர் இல்லை, உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்களில் இரக்கத்தன்மை கொண்டு யாரும் ஒருவருக்கு மற்ற உதவி செய்து கொள்ள முடியாது. எந்த பேரமும் கிடையாது, நட்பும் கிடையாது, மக்களும் கிடையாது, உறவும் கிடையாது. அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பாக இன்று உங்களுடைய இறைவனிடம் பயபக்தியோடு திரும்புங்கள். எதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களோ அதனை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது இதில் குறை ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற பயம் இருக்க வேண்டும். எப்படி உங்களுடைய ஸ்டவ்வை நீங்கள் ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணிட்டீங்களான்னு பத்து பேர் கேட்பீங்களோ, அதே மாதிரி நான் ஒரு காரியம் செஞ்சிட்டேன்னு சொன்னால் நல்ல முறையில் செய்தேனா என்று மீண்டும் மீண்டும் அந்த பயபக்தியோடு. இறுதியில் எனக்கு இன்னமும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கின்றது, இறைவனே பாதுகாத்துக்கொள் என்ற அந்த அடிப்படையில் நாம் நடைமுறை முறையில் நமக்கு உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டுவிட்ட ஒரு கேடுகள், ஒரு கெட்ட சூழ்நிலை, கவலைக்குரிய சூழ்நிலை, பயத்துக்குரிய சூழ்நிலை நிகழும் உங்களுக்கு வெளிப்படையாக என்பதையும் பயந்து கொள்ளுங்கள். உள்ளட்சமுடையோரே இறைவன் நேசிக்கின்றான். உங்களுக்கு இனி பள்ளிவாசல்களோ கோயில்களோ சர்ச்சுகளோ கிடையாது, தெய்வ உள்ளத்தில், தெய்வ இல்லத்தில் தங்குங்கள். அங்கிருந்து வெளியேறிவிட்டால் தெய்வமும் இல்லை, வானங்களும் பூமியும் இணைவற்றும் விலகிவிட்டன, அனுகிரகமும் போய்விட்டது, மனம் வெறுமையாகிவிட்டது, இனி துன்பத்தில் சீரடைந்து சாவதை தவிர வழியில்லை என்ற எச்சரிக்கையும் கொண்டு இறைவனுக்கு நான் உகந்தவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற அந்த பயபக்தியோடு இன்று நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம்.